அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே மாறுபட்ட கருத்து இருப்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அளித்த பேட்டி.
8 அறிவித்த உடனே கலைஞர் ஆதரிச்சது மாதிரி வைப்பும் ஆதரிச்சிட்டாரு. அதனால இத கூடி பேசுறதுக்கான ஒரு சூழல் உருவாகல. இல்லைன்னா கூடி பேசியிருக்கலாம், கூடி பேசியிருக்க வேண்டும்.
நேற்று காலமான கியூபாவின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ குறித்து மார்க்சிய சிந்தனையாளர் எஸ் வி ராஜதுரை அளித்த பேட்டி.
சர்வதேச உணர்வை உலக மக்களிடத்திலே ஊட்டி வந்த மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரில் ஒருவர் என்று நான் கருதுவது ஃபிடல் காஸ்ட்ரோ.
ஆகியவை கேட்கலாம். செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
அலப்போ நகரின் கிழக்கே கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் 2வது மாவட்டத்தையும் கைப்பற்றியிருப்பதாக சிரிய அரசு படைப்பிரிவுகள் கூறியுள்ளன. அரச படையும் கூட்டாளி படைகளும் சேர்ந்து ஜபால் பட்ரோ மாவட்டத்தை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக ஒரு அறிக்கை தெரிவிக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்னால் ஹனானோ மாவட்டம் தற்போது அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதை கிளர்ச்சியாளர்கள் உறுதி செய்திருக்கின்றனர். அரசு மற்றும் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டு பகுதிகளிலிருந்து 100 பொதுமக்கள் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது.
உகாண்டாவின் மேற்கு பகுதியில் தனி மாநிலம் உருவாக்க கோரி போராடி வரும் புதிய ஆயுதக்குழுவினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் சுமார் 55 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வன்முறையை தூண்டியதாக கூறி உள்ளூர் பழங்குடியின அரசர் சார்லஸ் வெஸ்லே மும்ப்ராவை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் தான் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுவதை அவர் மறுத்துள்ளார். காங்கோ ஜனநாயக குடியரசுடனான எல்லைப்பகுதி அருகே இருக்கும் கசசி நகரில் உள்ள அரசு மாளிகையில் தாக்குதல் நடத்திய பல போராளிகளை கைது செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர்.
நாட்டில் புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்ற முடிவை செயல்படுத்துவது எளிதானதாக இல்லை என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் என்ற நாட்டு மக்களுடன் வானொலியில் உரையாடும் தனது நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கிறார். 70 நாட்டில் நிலவி வந்த பிரச்சனைகளை களையும் போது சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். கருப்பு பணம் மற்றும் ஊழல் ஆகிய தீமைகளை ஒழிக்கும் போராட்டத்தில் தபால் அலுவலகங்கள், வங்கிகள் ஆகியவை மிகவும் கடுமையாகவும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றி வருகின்றன என்று அவர் கூறியுள்ளார். எண்ணியல் தொழில்நுட்ப தளங்களை மக்கள் தங்களின் கட்டணங்களை செலுத்த பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.
கியூபாவின் புரட்சிகர தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ மறைந்து குறித்து துக்கம். அதற்கு மறுநாளான இன்று கியூபாவில் தனிமைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹவானாவில் மக்கள் பலர் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்றும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது என்றும் அங்குள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறியுள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோ எங்கள் குடும்பத்திற்கு ஒரு தந்தையை போன்றவர் என்றும் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட இழப்பு போன்று இதை உணர்கிறோம் என்றும் விக்டர் மேனுவல் கூறியுள்ளார். காஸ்ட்ரோவின் வரலாற்று சிறப்புமிக்க உரைகளின் பகுதிகளை கியூபாவில் உள்ள தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி வருகின்றன. நாளை முதல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு தொடங்க உள்ளது.
சுவிட்சர்லாந்தில் அணுமின் நிலையங்களை மூடுவதற்கான ஒரு கடுமையான கால அட்டவணையை அறிமுகம் செய்வதற்கு மக்கள் கருத்தறையும் வாக்கெடுப்பு நடத்துகின்ற முன்மொழிவை வாக்காளர்கள் நிராகரித்துள்ளதாக அங்கிருந்து வரும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு முறையான தேதியை குறிப்பிடாமல் 5 அணுமின் நிலையங்களை மூடுவதற்கு சுவிஸ் அரசாங்கம் திட்டமிட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 45 மேலாக செயல்பாட்டில் உள்ள எந்த அணு உலையையும் இயங்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று சுற்றுச்சூழலியலாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இதன்படி குறைந்தது 2 மின் நிலையங்களை உடனடியாக மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது.
அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற அதிபர் தேர்தலுக்கு மத்திய வலதுசாரி அதிபர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக பிரான்சில் நடைபெறும் 2வது சுற்று வாக்கெடுப்பில் அதிகமானோர் வாக்களிக்கலாம் என்று தேர்தலுக்கு முன்பாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. 2 முன்னாள் பிரதமர்களான பிரான்சுவா ஃபியோங் மற்றும் ஆலங் யூபே ஆகிய இருவரும் போட்டியாளர்களாக களத்தில் உள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு ஆதரவு அளிப்பதில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே மாறுபட்ட கருத்து நிலவுவது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனிடம் கேட்டேன்.
மக்கள் நல கூட்டணியில வந்து இது சம்பந்தமா கூடி நாங்கள் பேசவில்லை. அந்தந்த கட்சிகளும் தனித்தனியான நிலைப்பாடு எடுத்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கருப்பு பணத்தை ஒழிப்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. தள்ளப்பணத்தை ஒழிப்பதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது, வரவேற்கிறோம். பட் அதே நேரத்தில் தொடக்கத்தில் இதை கலைஞர் ஆதரித்தார், மற்றவர்களும் ஆதரிக்க தான் செய்தார்கள். ஆனால் நடைமுறையில் கருப்பு பணத்துக்கு எதிரான நடவடிக்கை என்பதற்கு மாறாக சாதாரண மக்கள் வணிகர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்ற சாதாரண மக்களைத்தான் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரையில் மிக கடுமையாக பாதித்திருக்கிறது. இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம்.
இது ஒரு முக்கியமான பிரச்சனை அல்லவா? இது உடனடியாக கூடிய விவாதத்திற்கு வேண்டும். இப்படி உடனடியாக கூடிய விவாதிக்க முடியவில்லை என்றாலும் 20 நாட்கள் ஆகிவிட்டதே, இன்னும் ஏன் கூடி விவாதிக்கவில்லை?
இந்த முக்கியமான பிரச்சனைகள் வந்த பிரச்சனையே என்னன்னா, அவர் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அறிவித்த உடனேயே வைகோ வந்து கலைஞர் ஆதரிச்சது மாதிரியும் வைகோவும் ஆதரிச்சிட்டாரு. அதனால இதை கூடி பேசுறதுக்கான ஒரு சூழல் உருவாகல. இல்லைன்னா கூடி பேசியிருக்கலாம், கூடி பேசியிருக்க வேண்டும், அதுக்கான ஒரு சூழல் உருவாகல. ஏன்னா தொடக்கத்திலே அதை ஆதரிச்சிருக்கனால மற்ற கட்சிகள் சிபிஐ சிபிஎம் பொறுத்த மட்டும் கருப்பு பணத்தை ஒழிப்பதுல கள்ளப்பணத்தை தடுக்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை என்று சொன்னாலும் கூட, நடைமுறை என்பது 9ஆம் தேதி காலையிலிருந்து வேறு விதமாக அது மாறிப்போய் சாதாரண மக்களை, உழைப்பாளி மக்களை, விவசாயிகளையும் பாதிக்கிற காரணத்தினால் இது எதிர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த நிலையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். வைகோ அவர்களே இது ஆதரித்து மோடியினுடைய திட்டம் நல்ல திட்டம் என்கிற முறையில் அவர் ஆதரித்திருக்கிறார். அது அந்த கட்சியினுடைய கருத்து. இந்த பிரச்சனையில ஒருமித்த கருத்து இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில 3 கட்சிகள், இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு நிலைப்பாடும், மதிமுக வேற ஒரு நிலைப்பாடும் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில ஒருமித்த கருத்து இல்லை.
இந்த பிரச்சனையில் மட்டும்தான் ஒருமித்த கருத்து இல்லையா? ஏனெனில் கடந்த மாதம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கமாக இருந்தது. ஆனால் கலந்து கொள்ள முடியவில்லை. இன்று கடைசி நேரத்தில் தான் திருமாவளவன் முடிவெடுத்து விளக்க கடிதத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுப்பினார். மேலும் நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு வேறு ஆக இருந்தது. அப்படியானால் கடந்த 2 மாதங்களில் பல பிரச்சனைகளிலும் இந்த கூட்டணியில் ஒருமித்த கருத்து நிலவவில்லை.
கூட்டணியில இருந்தாலும் ஒரு ஒவ்வொரு கட்சியும் ஒரு தனித்தனி கட்சி, ஒரு தனித்தனி நிலைப்பாடு உண்டு. பல விஷயங்கள்ல பொது பிரச்சனைகள்ல ஒன்றுபட்டு நிற்க முடியும், சில பிரச்சனைகள்ல வேறுபட்ட நிலை தான் மேற்கொள்ள முடியும். இது ஒரு யதார்த்தமான இது. எல்லாவற்றிலுமே ஒரே ஒத்த கருத்து தான் இருக்க வேண்டும் என்றால் 4 கட்சி தனித்தனியா இருக்குங்கிற அவசியமே ஏற்படாது. எல்லா கட்சியும் 1 கட்சி ஆயிடும். இது சில பிரச்சனைகள ஒன்றுபட்ட நிலைப்பாடு வரும், சில பிரச்சனைகள்ல ஒரு மாறுபட்ட அபிப்பிராயங்களும் வரத்தான் செய்யும். அதை வந்து பெரிதுபடுத்த வேணுங்கிற அவசியம் இல்லை.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அளித்த பேட்டி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நேற்று காலமான கியூபாவின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ குறித்த நினைவலைகளை பிபிசி தமிழோசை ஆசிரியர் மணிவண்ணனுடன் மார்க்சிய சிந்தனையாளர் எஸ் வி ராஜதுரை பகிர்ந்து கொண்டார்.
கடந்த அக்டோபர் மாதம் ஸ்பெயின்ல வந்து 1930களில் பிராங்கோ எதிராக நடந்த, ஃபாசிசத்துக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டத்தில் ஏறத்தாழ 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி கூட கிடையாது. அவங்களுக்கு சாதாரணமான வந்து தொழிலாளர்கள் முதல் வந்து அறிவாளிகள் வரை ஸ்பெயினுக்கு சென்று ஆயுதம் தாங்கி பிராங்கோவுக்கு எதிராக வந்து போராடினார்கள். ஏராளமான பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். அது மாதிரியான ஒரு சர்வதேச உணர்வு என்பதே நீண்ட நாளுக்கு பிறகு வியட்நாம் போராட்டத்தின் போது, அமெரிக்காவுக்கு எதிராக வியட்நாம் நடத்திய போரின் போது வந்து காணப்பட்டது. அதற்கு பிறகு அந்த அத்தகைய ஒரு சர்வதேச உணர்வை உலக மக்களிடத்திலே, அதில் குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் ஊட்டி வந்த மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒருவர் என்று நான் கருவது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் தான். ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய அது சின்னஞ்சிறு நாடு, அதனுடைய விடுதலை அடைந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து அமெரிக்காவின் பொருளாதார முற்றுகையிடப்பட்டுள்ள நாடு, அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் தன்னுடைய நாட்டினுடைய எந்த துறைமுகத்திலும் இறங்கக்கூடாது, இறங்கினால் அந்த கப்பல்கள் வந்து தன்னுடைய நாட்டுக்கு இனிமேல் வர முடியாது என்கின்ற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பொருளாதார தடையை அமெரிக்கா வந்து விதித்திருந்தது. அந்த தடை இன்னும் நீக்கப்படவில்லை. இந்த மிக கடினமான ஒரு பொருளாதார தடையை மீறி கியூபா இது நாள் வரைக்கும் வந்து ஒரு சோசியலிச கியூபாக உயிர்த்திருக்கிறது. அதற்கு வந்து சோவியத் இருக்கின்ற வரையில வந்து மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார உதவி இந்த கிடைத்து வந்தது என்பது உண்மைதான். அந்த உதவியை நம்பினால கியூபா வந்து தன்னுடைய டைவர்சிஃபை பண்ணுன்னு தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து பல துறைகளில் வந்து விரிவுபடுத்த வந்து தவறியது. நீண்ட காலமாகவே அது சர்க்கரை உற்பத்தி, புகையில் உற்பத்தி இரண்டின் மாத்திரமே வந்து கவனம் செலுத்தி வந்தது. சோவியத் யூனியனுடைய தகர்வுக்கு பிறகு கியூபா தன்னந்தனியாக விடப்பட்ட சூழ்நிலையில்தான் அது மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை ஒரு பல துறைகளில் வந்து செலுத்த வேண்டும் விரிவுபடுத்த கொள்ள வேண்டிய காரியம் அது.
ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவிற்கு பிறகு கியூபா ஒரு முழுமையான ஒரு முதலாளித்துவ நாடாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
நான் அப்படி நான் நினைக்கல. ஏன்னா இன்னைக்கும் அங்க அந்த கம்யூனிஸ்ட் ஏராளமான இளந்தலைமுறை அதிகமா இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் ஒண்ணு கியூபா, ரெண்டாவது வந்து அங்க கருப்பின மக்கள் ஏறத்தாழ வெள்ளை இன மக்களோடு சரிசமமான அளவு இருக்கக்கூடிய நாடு அந்த கியூபா. நிச்சயமா வந்து அந்த மக்கள் ஒரு முதலாளித்துவ பாதைக்கு வந்து திரும்புறதுக்கு நிச்சயமா அவர்களும் சம்மதிக்க மாட்டார்கள். அவர் கியூபாவில வந்து ஒரு கவர்ச்சிகரமான கார்களோ கவர்ச்சிகரமான மால்களோ வந்துட்டு இல்ல. ஆனா அந்த கவர்ச்சிகரமான மால்களையும் கவர்ச்சிகரமான
சீனாவில் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று ஒரு 30 வருடத்துக்கு முன்பு யாராவது சொல்லியிருந்தால் நீங்கள் நம்பியிருப்பீர்களா?
இல்லை, நாம் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்பது வந்துட்டு மாவு நினைச்சார். அதனால தான் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வலசாரிகளுக்கு எதிரான வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினார். அந்த போராட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து நாம் வரலாறு என்பது இந்த 70 ஆண்டுகள்லேயோ அல்லது 50 ஆண்டுகள்லேயோ 100 ஆண்டுகள்லேயோ முடிவு போகிறதில்லை. அந்த தவறுகளிலிருந்து சோசியலிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் வந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக.
மார்க்சிய சிந்தனையாளர் எஸ் வி ராஜதுரை அளித்த பேட்டி அது. அடுத்து நேர் நேரம் வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் மரியம் மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
நிச்சயமாக. தஞ்சாவூர் இடைத்தேர்தல் குறித்து நமது செய்தியாளர் முரளிதரன் தயாரித்த பெட்டகம் பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், தஞ்சையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பெருமளவு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்ட விடயங்களை தமிழோசை வழியாக அறிந்தோம். தற்போது தேர்தல் என்றால் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட்டனர் நமது அரசியல்வாதிகள். இதனால் ஊழலும் வறுமையும் பெருகுமே தவிர குறையாது. வளரும் இளைய சமுதாயமும் இளைஞர்களும் நாட்டின் நிலை கருதி தாம் பெற்ற கல்வியால் சிந்தித்து என்று வாக்களிக்கிறார்களோ அன்றுதான் இந்தியாவில் வறுமையும் ஏழ்மையும் ஒளியும் பாரதம் வல்லரசு பாதையில் பயணிக்கும் என்கிறார்.
சென்னை அண்ணா நூற்றாண்டு நூல் நிலையத்தை சரிவர பராமரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு பற்றிய செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த பின்னரும் அண்ணா நூலகம் இன்னும் வசதிகள் செய்யப்பட்டு சரி செய்யப்படவில்லையே என்ற கவலை யாருக்காவது வருகிறதா? அரசு மதுபான கடைகள் பார்களுக்கு சென்று பாருங்கள், அம்மாடி எவ்வளவு வசதிகள் அங்கே. படிக்கிறதுக்காகும் செலவுகளை விட குடிக்கிறதுக்கு செயல்பட வேண்டிய வசதிகள் தான் இங்கே அதிகம். இதை உணர்ந்து அரசு மதுக்கடை வாசல்களில் மட்டையாகி கிடப்பவர்களிடம் பேட்டி கண்டு பாருங்கள், அசந்து போய்விடுவீர்கள் என்கிறார்.
ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறிப்பு என்ற செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் கா பாலசுப்ரமணியம், ஒவ்வொரு நாளும் 1000 கால்நடைகள் உணவுக்காகவும் மத வழிபாடு என்ற பெயரிலும் கொல்லப்படும் போது ஜல்லிக்கட்டுக்கு தடை வைப்பது மட்டும் எப்படி நியாயம்? மக்களின் மனநிலையில் உயிர் கொலை பாவம் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். கட்டுப்பாடுகளுடன் ஜல்லிக்கட்டை அனுமதிக்க வேண்டும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதே? ஜல்லிக்கட்டை நடத்த சொல்லும் கட்சிகள் தங்கள் குழந்தைகளை ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புவார்களா என்று கேட்கிறார்.
சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்ல கேரள அரசு ஆட்சேபனை இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது சரியானதே என்று எழுதும் கல்பாக்கம் மும்பை சுகுமார், அரசியல் சட்டம் சமத்துவம் காட்டும் வேளையில் சமூகத்தில் வேற்றுமை விதைப்பது சரியல்ல, ஆனால் நன்னறையில் வாழ மதமே தேவையில்லை என்கிறார்.
ஜெயலலிதா உடல் நடத்துடன் இருந்தபொழுது அவரால் நிராகரிக்கப்பட்ட மத்திய அரசின் திட்டங்கள் சிலவற்றுக்கு தற்காலிக பொறுப்பில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் ஒப்புதல் வழங்கியிருப்பது ஏன் என்று முக ஸ்டாலின் எழுப்பியிருக்கும் கேள்வி சரியானதே என்று எழுதும் திடியூர் ஈஸ்வரமூர்த்தி, எல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காகத்தான், மக்களால் இனி என்ன செய்ய முடியும், காலம் ஒருவரை காத்திருக்க வேண்டியதுதான் என்கிறார்.
இதே விஷயம் குறித்து எழுதும் மணம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், உதய் மின் திட்டம், நீட் தேர்வு ஆகிய மூன்றையும் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்தார். நீட் தேர்வை எதிர்த்து நீதிமன்றம் சென்றார். உதய் மின் திட்டம் குறித்து மத்திய அமைச்சர் அவரை சந்திக்க முயன்றும் அவரை சந்திக்க கூட ஜெயலலிதா அனுமதிக்கவில்லை. ஆனால் இந்த 3 திட்டங்களுக்கும் அவர் உடல்நிலை சரியில்லாத போது தமிழ்நாட்டு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் டெல்லி சென்று ஒப்புதல் அளித்துவிட்டு வந்திருக்கின்றனர். அப்படியானால் ஜெயலலிதாவின் கதைதான் என்ன? வரிசையில் நின்று கும்பிடு போட்டவர்களுக்கு இப்போது துணிச்சல் வந்த காரணம்தான் என்ன என்று கேட்கிறார்.
தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் வாத்சு என்ற மனையடி சாஸ்திரப்படி புதிய சொகுசு பங்களாவை அரசு செலவில் கட்டி குடிபுகுந்திருப்பது பற்றிய செய்தி குறித்து நம்முடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் ஆர் திலகராஜ், ஒவ்வொரு இந்தியனும் வரி கட்டிவிட்டு ஒரு நேர சோற்றுக்கு வழி இல்லாமல் திரியும் பொழுது உங்களுக்கு சொகுசு பங்களா கேட்கிறதா என்று கேட்கிறார். சரி, நேரமாகிவிட்டது மைக்கேல். இத்துடன் இன்றைய நேர நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
அலப்போ நகரின் கிழக்கே கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் 2வது மாவட்டத்தையும் கைப்பற்றியிருப்பதாக சிரிய அரசு படை பிரிவுகள் கூறியுள்ளன. உகாண்டாவின் மேற்கு பகுதியில் தனி மாநிலம் உருவாக்க கோரி போராடி வரும் புதிய ஆயுத குழுவினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் சுமார் 55 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.